ஹாய் ஹலோ எவ்ரிபடி, வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு யட் அனதர் எபிசோட் ஆஃப் என்ன வாழ்க்கைடா இது. நான் தான் அவங்களுடைய ஓஸ்டி வேலன். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போது சமீபத்தில் நான் வந்து இணையதளத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாச்சும் இப்போது கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டு தளபதி விஜய் வெங்கட் பிரபு அப்படிலாம் வச்சு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக், தேர்ட் லுக் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் நெட்டில் நான் எல்லாேரும் மாதிரி நானும் பார்த்தேன். செகண்ட் லுக்கில் சம்ப ஜோக்காக இருந்துச்சு, அது வேறு விஷயம். எனக்கு அதை பார்க்கும்போது தான் என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பணம் ஒரு 500 rupees கொடுத்துருந்தாக்க ஒரு நல்ல ஃபேன் மேட் போஸ்டர் இதோட பெட்டராக கிடச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் நெவர் த லெஸ் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட் ஜானராகவும், ஓகே ஏதோ புதுசாக பண்ணுறாங்க, ஓகே சம் சயின்ஸ் ஃபிக்ஷன், டைம் ட்ராவல், என்னென்னமோலாம் தியரிஸ் படித்தேன். இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, அதை பற்றி நம்ம போகிறது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் தளபதி விஜயை டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி யங்காக காமிச்சிருக்காங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வீடியோ போட்டு இதுதான் நடக்கும், இதுதான் காசிப்ஸ், இதுதான் ரூமர் அப்படின்றத பற்றி நம்ம வரப்போ போகிறது இல்லை. நான் இந்த எபிசோட் என்ன பண்ணேன், எதுக்காக போடுறேன் அப்படின்னாக்க, கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த டைட்டில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு. அதுடா, என்ன டைட்டில்ஸ்லாம் இந்த காலத்தில் ஒரு ட்ரெண்டோடு வருதோ, ஒரு வேளை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஜென்ரேஷன் இருக்கோ டைட்டில்ஸ்க்கு, ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் வளர்ந்துட்டுருக்கோ அப்படின்றது தான் என்னுடைய தாட்டாக இருந்துச்சு. இது உங்களுக்குள்ளே பகிர்ந்துக்க யோசித்தேன். எஸ் தட் இஸ் த டாபிக் ஃபார் டுடே. இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ் மூவி டைட்டில்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, வள வள தொண தொணன்னு பேசிகிட்டு இருக்காம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஆன்லைனில் நான் வந்து ஒரு சமீபத்தில் வந்து ஒரு ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி, ஒரு டாபிக், ஒரு சென்டென்ஸ் மாதிரி நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு, அதை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ லைன் ஆர்டரி அப்படின்ற ஒரு பேஜ், ஒரு பிளாக்லேருந்து இந்த ஒரு சென்டென்ஸை நான் வந்து எடுத்தேன். ஸோ த டைட்டில் ஜூ மோர் தென் ஜஸ்ட் ரிவீல் த நேம்ஸ் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் த மெயின் பீப்புள் ஹூ ப்ராட் இட் டு லைஃப். தி செட் த டோன் அண்ட் மூட் ஆஃப் த ஹோல் ஸ்டோரி அண்ட் எஸ்டாப்ளிஷ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ். ஸோ இது ஆங்கிலத்தில் நான் வந்து மொழிபெயர்க்கிறேன். அதாச்சும் ஒரு படத்தோட தலைப்பு, அதாச்சும் வந்து ஒரு படத்துடைய டைட்டில்ஸ் இருக்குல்ல, டைட்டில் வந்து வெறும்னே வந்து அந்த படத்துடைய பேரோ, அந்த படத்துடைய பீப்புள், அந்த படத்தில் நடித்தவங்க ஆக்ட்ரஸை பற்றி மட்டும் கிடையாது, பட் இட்ஸ் மச் மோர் தென் தட். அது எதை பற்றி அப்படின்னாக்க, அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஒரு டொனாலிட்டி, ஒரு மூடு செட் பண்ணுது. அதாச்சும் அந்த இந்த படம் வந்து இதை பற்றி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரோ, அப்படி இல்லைனாக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவலையும் அதை க்ரியேட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல், அது இந்த ஸ்டோரி என்ன, இந்த கதையோட கரு என்ன அப்படின்றதுக்கான ஒரு அஸ்திவரத்தை ஒரு படத்தோட டைட்டில் தான் செட் பண்ணுது. ஸோ ஒரு படத்தோட டைட்டில் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இந்த பிளாகில் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ பேசுகிற நீ, டைட்டில்ஸ் தான் வந்து இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறேனே, டைட்டில்னா ஒரு படத்தோட டொனாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேனே. ஸோ டைட்டில்ஸ் வந்து அவ்வளோ முக்கியமாக, டைட்டில்ஸ் இல்லாமல் கூட வந்து டைட்டில்ஸ் இல்லாமல் இல்லை, ஒரு சராசரி டைட்டிலை வச்சுக்கிட்டு டைரக்டர் நேம், டைரக்டரோட பிராண்ட் வேல்யூ, இல்லை ஒரு ஆக்டர் ஒரு காஸ்டோடைய நேம், ஒரு நடித்த சப்போர்ட்டிங் ஆக்டரோட நேம் அண்ட் பிராண்ட் வேல்யூ வச்சு மட்டுமே ஒரு படத்தை ஹீட் பண்ண முடியுமே அப்படின்னீங்கன்னா பண்ண முடியும் தான். ஆனால் இது தவிர ஒரு பிராண்ட் வேல்யூவை மட்டும் நம்பாமல் ஒரு படத்துக்கு டைட்டில் வரைக்கும், டைட்டில் முத கொண்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர படங்கள் தான் என்ன கேட்டால் ஐ ப்ரிஃபர் மோர். பிகாஸ் அந்த டைட்டிலில் கொடுக்குறவங்களோட ஒரு ஒரு சின்ன சின்ன வேல்யூவும் பார்த்தீங்கன்னாக்கா, ஐ டென்ட் டு அப்ரிஷியேட் இட் ஈவன் மோர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து டார்க் நைட் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துக்கலாமே. டார்க் நைட் வந்து யார் பண்ண படம்? டார்க் நைட் அப்படின்றது கிறிஸ்டோபர் நோலன் பண்ண படம். கிறிஸ்டோபர் நோலன் எவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டார்க் நைட் அப்படின்றது வந்து இந்த பேட்மேன் ட்ரிலஜி, அச்சும் பேட்மேன், டார்க் நைட், டார்க் நைட் ரைசஸ், இதெல்லாம் பண்ண ஒரு டைரக்டர் தான் கிறிஸ்டோபர் நோலன். இந்த பேட்மேன் ட்ரிலஜியில் வந்த படம் தான் டார்க் நைட் அப்படின்றது. ஸோ கிறிஸ்டோபர் நோலன் நினச்சிருந்தாக்க இதுக்கு முன்னாடி பேட்மேன் அப்படின்னு ஒரு படம் பண்ணார், பேட்மேன் டூ, இல்லைனாக்க பேட்மேன் சீக்குவல், அந்த மாதிரி ஏதாச்சும் பேர் வச்சுருக்கலாம் அந்த படத்துக்கு. பட் கிறிஸ்டோபர் நோலன் அப்படி பண்ணலை. கிறிஸ்டோபர் நோலன் அந்த படத்துக்கு டார்க் நைட் அப்படின்னு வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னாக்க, டார்க் நைட் அப்படின்றது வந்து ஒரு கேரக்டர்னு வச்சு, ஒரு டார்க் நைட் அப்படின்றது த ஒயிட் நைட்டுக்கு ஆப்போசிட். ஒயிட் நைட்னா யாருனாக்க, ரொம்ப சாந்தமாக, அமைதியாக, குட்வில், மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஆனால் டார்க் நைட் யாருனாக்க, ஒரு குட் ஹார்ட்டட் குட் வில்டு பர்சன் தான், பட் ஹீஸ் கன்னிங் அண்ட் மேனிப்புலேட்டிவ். இதுதான் நான் வந்து ஆன்லைனில் பார்த்த மீனிங் ஆஃப் டார்க் நைட். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. இது அப்படியே இந்த படத்தில் வர இந்த ப்ரொட்டாகனிஸ்டோட கம்பேர் பண்ணிங்கன்னாக்க அவருடைய ஆமாம் இது கரெக்டாக பொருந்தது. இந்த படத்தில் நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேன் கேரக்டர் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கன்னிங்காக ஒரு மேனிப்புலேட்டிவாக தான், இப்போ அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஆக்சுவலாக கொஞ்சம் கன்னிங் அண்ட் மேனிப்புலேட்டிவாக தான் இந்த ஆக்டர் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் பிஹேவ் பண்ணுவான். பட் ஸ்டில் ஹீஸ் அ குட் வில். இந்த அவருடைய இன்டென்ஷன் என்ன, கோத்தம் சிட்டி வந்து நல்லா இருக்கணும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அல்டிமேட் எய்ம், அதுதான் அவருடைய குட் வில். பட் அட் த சேம் டைம் அந்த ஆக்டருக்கு ஐ மீன் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, விச் இஸ் கன்னிங் அண்ட் மேனிப்புலேட்டிவ் நேச்சர். இதுதான் வந்து ஒரு டார்க் நைட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை வந்து ஒரு டைட்டிலாக வச்சது எனக்கு ஒரு பியூர் மூவ், பிரில்லியன்ட் மூவ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னாக்க இது வந்து ஓகே, நம்ம கிறிஸ்டோபர் நோலன், நம்ம என்ன பேர் வச்சாலும் படம் பார்த்துருவாங்க, இல்லைனாக்கா நம்ம வந்து பப்ளிசிட்டி கண்டி பேட்மேன் அப்படின்றது அவ்வளோ பெரிய பிராண்ட் வேல்யூ இருக்குது, நேம் பேட்மேன் சி டூ அப்படின்னு நம்ம இந்த படத்தை விடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பட் அப்படி பண்ணலை. இந்த படத்துக்கு ஒரு சினிமேட்டிக் டேஸ்ட் இருக்குது, சினிமேட்டிக் சென்ஸ் இருக்குது அப்படின்றத நல்லா உணர்ந்துக்கிட்டு கிறிஸ்டோபர் நோலன் வந்து இந்த படத்துக்கு வந்து ஓகே இதுக்கு ஒரு இன்டெப்த்தான ஒரு ரீசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் டார்க் நைட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டைட்டில்ஸ் தான் காலத்தால் அழிய முடியாத ஒரு டைட்டிலாக மாறுது, ஒரு தலைப்பாக மாறுது. இப்போது எடுத்தோம் கவுத்தோ அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு டைட்டில் வச்சோனாக்க அது அவ்வளோ பேருக்கு அப்பீலிங்காகவோ காலப்போக்கில் அந்த டைட்டில் வந்து அவ்வளோ ஒரு சகாப்தம் படை சகாப்தம் வல்லமையுடைய ஒரு டைட்டிலாக வந்து நிற்காது. ஸோ இவ்வளோ டைட்டில்ஸை பற்றி பேசுகிறேனே, ஸோ டாபிக் என்ன, ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ் டைட்டில்ஸ், தமிழ் மூவி டைட்டில்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ் மூவி டைட்டில்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னாக்க டைரக்டர்ஸ் ஸ்டைல், டைரக்டரோட முத்திரை. ரெண்டாவது வகை என்னென்னாக்க ட்ரெண்ட் ஆஃப் இட்ஸ் டைம். ஸோ இந்த காலம் நேரத்துக்காக நம்மளை நாமளே டைட்டில்ஸை மாற்றிக்கிறது, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலில் வைக்கிறது, இது ரெண்டாவது கேட்டகரி. முதல் கேட்டகரி டைரக்டரோட ஸ்டைல், டைரக்டருடைய அவங்களுடைய ஒரு மைண்ட் செட், அவங்களுடைய ஒரு ஐடியாலஜி பேஸ்டாக ஒரு டைட்டில் வைக்கிறது. ஸோ நம்ம ரெண்டாவது கேட்டகரிக்கு நம்ம அப்புறம் போகலாம். முதல் கேட்டகரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வருவோம், டைரக்டரோட சிக்னேச்சர். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேரரசு, சிறுத்த சிவா இந்த மாதிரியான டைரக்டர்ஸ்லாம் அவங்களுடைய ஸ்டைலில் அவங்களுக்கேற்ற ஒரு பாணியில் அவங்களுக்குன்னு ஒரு தலைப்புலாம் வைப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேரரசோட எல்லா படமும் வந்து ஊர் பேரில் தான் இருக்கும், சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, திருத்தணி, திருப்பாச்சி, என்னென்ன மூலம் டைட்டில் வரும், திருப்பதி, இந்த டைட்டில்லாம் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ இதுதான் டைட்டிலாக வைப்பாங்க. அப்புறம் அதை சம்மந்தப்படுத்தணுன்றதுக்காக அந்த ஊரில் ஏதாச்சும் நடக்கிற மாதிரி வரும். பட் இட்ஸ் ஓகே, இது அவரோட சிக்னேச்சர். ஊர் பேர் தான் அவர் வைப்பேன்றது அவருடைய சிக்னேச்சர், இது அவரோட சிக்னேச்சர். சிறுத்த சிவாவும் அஜித்து என் காம்போ பார்த்தீங்கன்னா எப்போ சேர்ந்தாலும் எப்போ ஒன்று சேர்ந்தாலும் வந்து வீல ஆரம்பிச்சு எம்மில் முடிகிற மாதிரி அது ஊருக்கே தெரியும், ஊரிலே ஊரறிந்த உண்மை அது. அதை பற்றி நான் மேலும் கூற ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில டைரக்டர்ஸ், தமிழ் மூவி டைரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டைலை எப்படி வைப்பாங்கனாக்க ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம அந்த படத்துக்கு என்ன கொடுக்கலாம், இந்த படத்தை ஆடியன்ஸை நம்ம டீஸ் பண்ணலாம். இப்போது டீசர் ட்ரெய்லர் அப்படின்லாம் வருதுல, அதோடைய அஸ் த நேம் சஜஸ்ட், ஒரு படத்தோட டீசர் எப்படின்னா அந்த ஆடியன்ஸை வந்து டீஸ் பண்ணணும், ஆடியன்ஸை வந்து கெஸ் பண்ண வைக்கணும், ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எந்தூசியசமும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அந்த படத்தை பற்றி ஒரு இன்வால்மெண்ட் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஒரு டீசருடைய வேலை, ஒரு டீசருடைய கடமை. அப்படி தான் டீசர் எடிட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு படத்தோட தலைப்புக்கும் அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் ப்ரெஸ்டீஜ் இருக்குது அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைட்டில், ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை ரொம்ப பக்குவமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செட் பண்ண ஒரு டைட்டிலை பற்றி நான் பார்க்க போகிறேன். தமிழில் வந்து தமிழ் படத்தில் வந்து இதில் ஒரு எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னு சொல்லுவேனாக்க மணிரத்னம். மணிரத்னமோட டைட்டில்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் இருவர் அண்ட் மை ஃபேவரட், அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன், ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து இல்லைனா இட்ஸ் ஜஸ்ட் அ டூ வேர்ட். ஸோ வாட்ஸ் ஸோ பவர்ஃபுல், வாட்ஸ் ஸோ குட் அபவுட் திஸ் டைட்டில், இந்த டைட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த டைட்டிலை பற்றி நீ பேச வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆயுத எழுத்தோட சினாப்சிஸ் என்ன, ஆயுத எழுத்து எதை பற்றியான ஒரு படம்னாக்க மூணு பீப்புள், அதாவது மூணு பேருக்குள்ள ஹைப்பர்லிங்கான ஸ்டோரி. இப்போது மாநகரம், வில்லம்பு இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு ஹைப்பர்லிங் பேஸ் பண்ணி, ஈவன் அந்த சில சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் ஹைப்பர்லிங் பேஸ்டான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு இப்போது. ஆனால் தமிழில் ஃபஸ்ட்டு ஹைப்பர்லிங், இந்த வானம் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எப்பயோ வந்த ஃபஸ்ட் ஹைப்பர்லிங் ஃபிலிம் ஆயுத எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ரொம்ப டிவியேட் பண்ண வேணாம். ஸோ ஓகே, எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஆயுத எழுத்து. ஸோ ஆயுத எழுத்தோட சினாப்சிஸ், ஆயுத எழுத்தோட கதை என்ன, கரு என்ன அப்படின்னாக்க த்ரீ டிஃப்ரெண்ட் பீப்புள், ஒரு அஸ்பைரிங் ஒரு பொலிட்டிக்ஸ் பேசுகிற ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஜார்ஜ் ரெட்டியை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எழுதி நோக்கிற கேரக்டர் மைக்கேல், அப்புறம் ஒரு ஸ்மால் டவுன் ரவுடி அதான் மாதவன், அப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எதுவுமே ஒரு யோயோவான பிளேபாய் ஸ்டூடெண்ட் அதாவது சித்தார்த். ஓகே, இவங்க மூணு பேரும் ஒரு பிரிட்ஜில் இவங்க மூணு பேரோட வாழ்க்கையும் எப்படி சந்திக்கிறாங்க, எப்படி அவங்களோட மூணு பேரோட வாழ்க்கை ஒரு ஒரு நிகழ்வுனால பாதிக்கப்படுத்து திரும்புது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தீஸ் த்ரீ பீப்புள் அண்ட் தியர் ஆக்ஷன் அண்ட் சப்சிக்வெண்ட் ரியாக்ஷன்ஸ். இதுதான் இந்த படத்துடைய கரு, இந்த படத்துடைய கதை. ஸோ இந்த மூணு பேர் அப்படின்றத இப்போ என்ன டைரக்டர் நினச்சிருந்த மூணு பேர்னு படம் வச்சுருக்கலாம், ரொம்ப கேவலமாக இருக்குது. அவுட் ஆஃப் மை மைண்ட் நான் ரொம்ப ரேண்டம் டைட்டில் சொல்கிறேன், மூன்று பேர் இல்லைனாக்க மூன்று பேர் ஒரு பாலம் எல்லாம் பாலம் எனக்கு பாலத்தில் ஒரு சந்திப்பு, இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் என்ன வளர்றேன்னு எனக்கே தெரில, பட் ஸ்டில் வாட் எவர் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கலாம். பட் தட்ஸ் நாட் த டைரக்டர்ஸ் இன்டென்ஷன். த டைரக்டர்ஸ் இன்டென்ஷன் இஸ் டு டீசஸ் வித் த டைட்டில். இந்த தலைப்பை வைக்கிறோம், இந்த டைட்டில் வைக்கிறோம், இந்த டைட்டிலை வச்சு நம்ம எப்படி ஆடியன்ஸை டீஸ் பண்ணலாம், ஆடியன்ஸை எப்படி நம்ம வந்து எக்ஸைட் பண்ணலாம் அப்படின்றத வச்சு தான் ஆயுத எழுத்து அப்படின்ற டைட்டிலுக்கு வராரு. ஆயுத எழுத்துனா என்ன? தமிழில் வந்து உயிர் எழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து, அப்புறம் இந்த வடமொழியிலேருந்து போரோ பண்ண எழுத்துக்கள், இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்குது, எழுத்து வகைகள் இருக்குது. அதில் ஆயுத எழுத்தில் இருக்க ஒரே ஆல்ஃபபெட் அக். அக்கில் நமக்கு தெரிஞ்சு அக்குன்ற எழுத்தில் நமக்கு தெரியும் மூன்று புள்ளி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், அக்குன்ற எழுத்தில் மூன்று புள்ளி, அக்குன்றது ஒரு ஆயுத எழுத்து. அதே மாதிரி இந்த படத்தில் மூன்று புள்ளிகள், மூன்று நடிகர்கள், இவங்களை சுற்றி தான் ஒரு படம் நடக்குது, ஒரு முக்கோண கதை. அக்குடைய ஷேப், ஒரு வடிவத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பை த டைட்டில் இட் செல்ஃப், ஆயுத எழுத்துன்ற ஒரு டைட்டிலை வச்சு பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ ஸ்டோரி நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியுது, இவ்வளோ என்தூசியாஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இதில் அவ்வளோ இருக்குது, இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால் ஒரு டைட்டிலை வச்சே நம்மளால் இவ்வளோ சொல்ல முடியுமா, இவ்வளோ கதை சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டைரக்டர் ஸ்டைல் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு டைரக்டரோட, இப்போ மணிரத்னம் மாதிரியான ஒரு டைரக்டரோட ஸ்டைல் என்னன்னாக்க ஆடியன்ஸை டீஸ் பண்ணுறது, ஆடியன்ஸை வந்து டீஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு என்தூசியாஸ்டிக் ஃபேக்டர், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரை வந்து உருவாக்குறது. அந்த மாதிரி தான் வந்து நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. அவருடைய கன்னத்தில் முத்தமிட்டால் ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைட்டில், கன்னத்தில் முத்தமிட்டாலாக இருக்கட்டும், இல்லைனாக்க நிறைய படங்கள், ஈவன் காற்று விலையை கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைட்டில், ராவணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். இந்த மாதிரி மணிரத்னமுடைய டைட்டில்ஸ் பற்றி பேசுனாக்க அதுவே நம்ம நிறைய பேசலாம், ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸ் அவர் வைப்பார். இது அவருடைய ஸ்டைல். இன்னொருத்தருடைய ஸ்டைல், டைரக்டர் ஸ்டைல் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இன்னொரு டைரக்டரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரோட ஸ்டைல் என்ன அப்படின்னாக்க பார்த்திபனோட ஸ்டைல். பார்த்திபன் அஸ் ஆக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை விட பார்த்திபன் அஸ் அ டைரக்டர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பார்த்திபன் அஸ் அ டைரக்டர் நம்ம பார்த்தீங்கன்னாக்க, பார்த்திபன் அஸ் அ டைரக்டர் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, விச் இஸ் யூஸிங் மேட்டஃபர்ஸ் அண்ட் சிமிலிஸ் மேட்டஃபர்ஸ்னால் என்ன? உவமை. உவமைனாக்க என்னன்னாக்க ரெண்டு ஐரனி, ரெண்டு கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி வேர்ட் ப்ளே பண்ணுறது. இந்த மாதிரி வேர்ட் ப்ளேஸ் தான் அவருடைய ஸ்டைல் அப்படின்னு நான் பார்க்குறேன். மூவி டைட்டிலில் இருக்க ஸ்டைல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்த செருப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒத்த செருப்பு படத்துடைய கதை என்ன? ஒத்த செருப்புன்ற படத்தில் வந்து செருப்பு வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது. அதனால மட்டும் இந்த ஒத்த செருப்பு அப்படின்ற ஒத்த செருப்பு சைஸ் நம்பர் 7. ஸோ இந்த சைஸ் நம்பர் 7, ஏழாம் நம்பர் சைஸ் வச்சுருந்த செருப்பு இந்த படத்தில் ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர், ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் அதுக்காக மட்டும் இந்த டைரக்டர் வந்து இந்த டைட்டிலை வைக்கல. இந்த டைட்டிலை வச்சு பார்த்திபன் என்ன பண்ண யோசிச்சிருக்காருன்னா, ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ட் ப்ளே பண்ண பார்த்துருக்காரு. வேர்ட் ப்ளே என்ன அப்படின்னாக்க, இந்த படத்தில் நடித்தது ஒரே ஒரு ஆக்டர். ஸோ இந்த ஒத்த செருப்பு அப்படின்றது இந்த படத்தில் வர செருப்பை மட்டும் சிம்பாலிஃபை பண்ணலை, மெட்டஃபரிக்கலாக இந்த படத்தில் இவர் ஒரே ஒரு ஆள் தான் நடிச்சிருக்காருல, அதை தான் ஒத்த செருப்பு அப்படின்ற இந்த வார்த்தை சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. யூஸிங் மெட்டஃபர், யூஸிங் ஐரனி, யூஸிங் இந்த மாதிரியான ஒரு சில டூல்ஸ், இந்த லாங்குவேஜ் டூல்ஸை யூஸ் பண்ணி வேர்ட் ப்ளே பண்ணி அவர் டைட்டில் க்ரியேட் பண்ணுவார். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஐரனி, ஐரனி அப்படின்றது வந்து எந்த படத்தை நான் பார்த்தேன் அப்படின்னாக்க, இரவின் நிழல். இரவு அப்படின்னாலே டார்க்காக இருக்கும், இரவுனாலே ஒளி இருக்காது, லைட் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, அதில் எங்கடா நிழல் வருது? ஸோ இரவின் நிழல், அதாச்சும் டார்க்னஸ்க்கே ஒரு ஷேடோ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படமும் அந்த பார்த்து ஒரு ஆளுடைய ஜேர்னி, அவன் பண்ண மிஸ்டேக்ஸ், அவனுடைய டார்க் சைட்ஸ், அவனுடைய டார்க் சைட்னால வர ரீப்பர்கஷன்ஸ், அதில் வர. ஸோ இதில் நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறேன்னாக்க, அவனுடைய டார்க்கான சைட்ஸ் அண்ட் டார்க்கான ஆக்ஷன்ஸ்னால வர ரீப்பர்கஷன்ஸ், கர்மா, இதுதான் இந்த படம் பேசுது அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப அருமையாக மெட்டஃபரிக்கலாக வந்து இரவின் நிழல் அப்படின்னு வந்து பார்த்திபன் டைரக்டர் வந்து இதை ஒரு டைட்டிலை வச்சுருப்பார். இந்த மாதிரி வேர்ட் ப்ளே பண்ணுறது, வேர்ட்ஸை வச்சு சொல்ல வச்சு ஜாலம் பண்ணுற, வார்த்தை ஜாலம் பண்ணுறது வந்து பார்த்திபனுடைய ஒரு திறமையாக நான் பார்க்குறேன், பார்த்திபனுடைய ஸ்டைலை நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் டைட்டில்ஸ் இன் தமிழ் சினிமா, விச் இஸ் டைரக்டர்ஸ் ஸ்டைல், டைரக்டர்ஸ் சிக்னேச்சர். ஸோ பேரரசு இருக்கட்டும், சிறுத்தை சிவாவாக இருக்கட்டும், டைரக்டர் இவன் நான் டைரக்டர் அரிய கூட எடுத்துக்கோங்களேன், அதை பற்றி நம்ம அப்புறம் வருவோம். அதுக்கப்புறம் மணிரத்னமாக இருக்கட்டும், இல்லைனாக்க பார்த்திபனாக இருக்கட்டும், இவங்களில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான யூனிக் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் நேமிங் அ ஃபிலிம், விச் இஸ் அ டைரக்டர்ஸ் விஷன், அ டைரக்டர்ஸ் சிக்னேச்சர். ரெண்டாவது கேட்டகரி விச், இதுதான் வந்து இந்த எபிசோட் பண்ண, இந்த பாட்காஸ்ட் பண்ணவே என்னை வந்து தூண்டிச்சு, என்னை வந்து யோசிக்க வச்சுச்சு, விச் இஸ் ட்ரெண்ட் ஆஃப் த டைம். ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு விதமான ட்ரெண்ட், ஒரு ஒரு விதமான காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கும், கரெக்டாக அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்க அனிமல்ஸ் நேம், 2010 சூர்யா நடித்து இயக்குனர் ஹரி இயக்கி சிங்கம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, வந்தாலும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அனிமல் நேமை விடாது சன்னி விடாது கருப்பு மாதிரி சிங்கம், சிறுத்தை, வேங்கை, குருவி, சுறா, சேவல், புலி, சிங்கப்புலி, இது எல்லாம் பார்த்தாதுன்ட்டு சிங்கம் புலின்னு வேறு ஒரு படம் வந்துச்சு. சிங்கத்தையும் புளியும் ஸ்மர்ஜ் பண்ணி நான் எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு சிங்கம் புலின்னு, அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அது வராமல் இருந்திருந்தாலே பெட்டராக இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் கழுகு, மைனா, இந்த மாதிரி பேர்ட்ஸ் பேரில், அனிமல்ஸ் பேரில் 1008 சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலத்தில் அந்த காலன்றது நான் எப்பயோ சொல்ல வரல, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2010 பார்த்தீங்கன்னாக்கா 2010 வந்து ஓகே சிங்கம்னு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு. சிங்கம்னு ஒரு அனிமல் பேரை தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அதே பேர் வச்சா ஹிட் அடிச்சிடும் அப்படின்ட்டு அதே ஃபார்முலாவை நம்பி நிறைய படம் வந்துச்சு. காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்வாங்க, அதே மாதிரி தான் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்போவே பிடிச்சிக்கிட்டு கிராப் பண்ணிக்கிட்டு வந்த படங்கள் தான் இது. பட் நிறைய இது அதில் பேக் ஃபயர் ஆயிருக்கு. அந்த காற்றுள்ள போதே தூற்றுக்குள் அப்படின்னு சொல்லும்போது காற்று போய் இப்போ காற்று எங்கே இருக்குன்னே தெரில, அப்படி இருந்தும் அதே இதை நான் தூற்றுருக்கிறேன்ட்டு இன்னும் அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டைரக்டர் ஹரி வந்து யானைன்னெலாம் படம் பேர் வைக்கிறாரு. அதுக்கு இக்காலத்தில் தான் தெரியுமே, இந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜிக்கு, இந்த காலத்தில் இருக்கிற சோஷியல் மீடியாவுக்கும் நிறைய பேக் ஃபயர் வந்துச்சு. என்னடா இந்த காலத்தில் யானை, பூனை, ஸ்பானை அப்படின்லாம் டைட்டில் வைக்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப மட்டமான ரைமிங் தான். பட் இட்ஸ் ஓகே. பட் யா, ரொம்ப என்னடா மொக்க டைட்டில்ஸாக இன்னும் இந்த காலத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப மிஸ் ஃபயர் ஆச்சு, ரொம்ப பேக் ஃபயர் ஆச்சு யானை அப்படின்ற டைட்டில். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஒரு ட்ரெண்டுக்கும் ஒரு ஒரு லாஞ்சேவிட்டி பீரியட் இருக்குது. லாஞ்சேவிட்டினாக்க அந்தந்த ஒரு கால அவகாசம் இருக்குது. இப்போது அனிமல் நேமில் டைட்டில் வைக்கிறனாக்க அந்த ட்ரெண்டே 2016-2017 முடிஞ்சிருச்சு. நீ வந்து புலி இந்த மாதிரிலாம் பேர் வைக்கும்போது புலி, கழுகு அந்த டைம்லேயும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நீ வந்து சிறுத்தை இந்த மாதிரிலாம் இந்த அடுத்து நீ பேர் வச்சனாக்க கண்டிப்பாக ட்ரோல் தான் வரப்போகுது. ஏன்னா அந்த ட்ரெண்டுன்றது ஒரு 7 தான் தாண்டிச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டு அவ்வளோதான் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளலை. இப்போ இருக்கிற ஹரியெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுள்ள போது தூற்றிட்டு முடிச்சிருந்துருக்கணும். பட் இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த ட்ரெண்டை ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு யானை மாதிரியான டைட்டில்ஸ்லாம் வைக்கும்போது தான் அது பேக் ஃபயர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் வந்து இந்த அனிமல்ஸை வச்சு வந்த பெயர்கள், இது ஃபஸ்ட்டு ட்ரெண்ட். அந்த ட்ரெண்டுக்குன்னு ஒரு லாஞ்சேவிட்டி பீரியட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வந்த படங்கள் கொஞ்சம் அந்த டைட்டில்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ட்ரெண்டை வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கலான்னு நினச்சி வந்த டைட்டில்ஸ் ரொம்ப ட்ரால்ஸ்க்கு உள்ளாச்சு, ட்ரால்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. செகண்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம இந்த தியேட்டர் பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தங்க மைக் பிடிச்சிக்கிட்டு மூக்குக்குள்ளேயே மைக்கை விட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி மூக்குக்கு முன்னாடி மைக் வச்சுட்டு கேட்பாங்க, படம் எப்படி சார் இருந்துச்சு, படம் எப்படி, வேறவெல்லாம் எப்படி இருந்துச்சு, தலைவர் எப்படி நடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஃபேன் பாய் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கும்னாக்க, ப்ரோ படம் தெரியா இருந்துச்சு ப்ரோ, ப்ரோ படம் மாஸாக இருந்துச்சு ப்ரோ, ப்ரோ படம் கெத்தாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டர் வெங்கட் பிரபு இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே படத்துக்கு ஆடியன்ஸ் வந்து என்ன ரிவ்யூ சொல்கிறாங்களோ அதே படத்தோட பேரை வச்சுட்டா என்ன அப்படின்ட்டு ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டார். அந்த ட்ரெண்டு என்ன அப்படின்னாக்கா, ப்ரோ படம் கெத்தாக இருக்குது ப்ரோ, படம் மாஸாக இருக்குது ப்ரோ, அடே மாஸாக இருக்கு நான் சொல்கிறீங்க, ஓகே மாஸ்ன்றதே என் படத்தோடய பேரை வச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சி படத்தோடைய பேரே மாஸ் அப்படின்னு வச்சார். அப்புறம் இங்கிலீஷ் பிரச்சனைகள்னால மாசுங்கிற மாசில் மணி அப்படின்னு மாற்றினாலே அது நமக்கு கன்சர்ன் கிடையாது. பட் ஆனால் அது தொடர்ந்து நிறைய படங்களுடைய பேர் இதே மாதிரி ஆடியன்ஸோடைய பப்ளிக் ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே பேர் வர ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு தெரி, மெர்சல், மாஸ், கெத்து, சம்ம, பக்கா, பட்டாஸ் இந்த மாதிரி நிறைய வந்துச்சு ஒரு படத்துடைய பேர்கள். ஆனால் இதில் என்ன பிரச்சனைக்க, மற்றவங்களுக்கு மேபி இந்த படம் இப்போ தெரி, மெர்சல், கெத்து, செம்ம இதெல்லாம் ஓடி இருந்திருக்கலாம் ஓடாமல் கூட இருந்திருக்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட் பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த படம் இப்போ நான் சொன்னல ஒரு லிஸ்ட்டில், இந்த லிஸ்ட்டில் வந்து படத்துக்கும் அந்த படத்தோட பேருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. இப்போ பக்கான ஒரு படம் வருது, பக்காவுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, படமும் பக்காவாக இருக்காது. அதே மாதிரி தான் செம்ம, செம்மனு படம் பேர் வச்சாங்க, படம் ஆனால் கடைசியில் குப்பை மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படத்துக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. எனக்கு இது எப்படி தோணுதுனாக்கா, ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டோம், அந்த படத்துக்கு நமக்கு என்ன டைட்டில் வைக்கிறது அப்படின்னு தெரில. ஓகே, ஸோ இந்த படம் செம்மையாக வரணும், அதனால படத்துக்கு செம்மையான பேர் வச்சிடலாம். இந்த படம் கெத்தாக வரணும், அதனால படத்துக்கு கெத்துன்னு வச்சிடலாம். படத்துக்கு பக்காவாக வரணும், படத்துக்கு பக்கான்னு வச்சிடலாம். பட்டம் பட்டாசு மாதிரி தெரிக்கணும், அதனால படத்துக்கு பட்டாசு வச்சிடலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த மாதிரி பேர்லாம் வைக்கும்போது. ஸோ இந்த மாதிரி டைட்டில் ஐ பர்சனலி டோன்ட் ஃபைண்ட் இட் இன்ட்ரீகிங். இது எப்படி தோணுதுனாக்கா, இவங்களோட லேசினஸை கவர் பண்ண ஒரு மெத்தடாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு ட்ரெண்டாக இருக்க, அடுத்த ட்ரெண்ட் எப்படின்னாக்க வந்து இதெல்லாம் வந்து எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பர்சனலி ஒரு ஸ்மார்ட் ட்ரெண்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். விச் இஸ் இந்த கேட்டகரியோட பேரே கோட் அன்கோட் விஜய் கேட்டகரின்னு வச்சுக்கலாமே. விஜய் படத்தில் அதாச்சும் ஆக்டர் விஜய், தளபதி விஜய் இருக்கார்ல, அவருடைய படத்துடைய நேம்ஸ் இது எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய ரீசெண்ட் ஃபிலிம்ஸோடைய நேம்ஸை சொல்கிறேனே, கோட், லியோ, பீஸ்ட். ஓகே, நடுவில் வாரிசுன்னு ஒன்று வந்துருச்சு, அதை நம்ம தலை மூழ்கிடலாம், ஏன்னா அது யூனோ வாட். ஸோ அதை பற்றி பேச வேணாம் நம்ம. ஓகேயா, கோட், லியோ, பீஸ்ட் இது மூணுமே பார்ப்போமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ராசி பலன், ராசி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னாக்க, விவிடாக வந்து என்ன நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கனாக்க உங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். லியோ, லியோ அப்படின்றது ஒரு ஹாரஸ்கோப் சிம்பிள், அதுதான் லியோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு லியோ அப்படின்றது ஒரு சைன். ஒரு இப்போ பிசிஎஸ், பைசஸ், கேன்சர், வர்கோ, லியோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு ஹாரஸ்கோப் சைன். ஸோ நீங்கள் இப்போ லியோ அப்படின்னு ஆன்லைன் உங்களுடைய ஹாரஸ்கோப் சர்ச் பண்ணுறதுக்காக லியோ அப்படின்னு தேடினீங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்ச் இன்ஜின், இந்த அல்கோரிதம் உங்களை லியோ படத்துக்கு கொண்டு போய் விடும். ஸோ லியோ அப்படின்ற ஒருத்தன் ஹாரஸ்கோப் தேட வந்தவங்க கூட தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த லியோ அப்படின்ற இந்த படத்தோட டைட்டிலை பார்த்துட்டு, ஓ என்ன படம், என்ன டைட்டில், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்ட்டு அதை போய் பார்க்க போவோம். அப்படி இல்லைனாக்க இப்போது லயோனல் மெஸ்ஸி அப்படின்றது மெஸ்ஸி எல்லாருக்குமே தெரியும். இந்த பிகில்ல கூட சொல்லுவாங்க, மெஸ்ஸி ஆகணும், பிகில் ஆகணுமா, சி மெஸ்ஸி ஆகணுமா, ரொனால்டோ ஆகணுமா, நான் பிகில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சு நடக்கும். அதை பற்றி நம்ம பேச வேணாம், பட் சொல்கிறேன் அதுதான் மெஸ்ஸி. மெஸ்ஸி வந்து ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஸோ கால்ட் நம்பர் ஒன் சாக்கர் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தெர் கேன் பி டிபேட்ஸ், மேரடோனா, ரொனால்டோ, பெலே இந்த மாதிரி ஒரு டிபேட் நடக்கலாம், பட் அது வேறு விஷயம். பட் இப்போ இருக்கிற ஒரு வேர்ல்டில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன் மெஸ்ஸி. ஸோ மெஸ்ஸியோடைய பட்ட பேர் வச்சு மெஸ்ஸியை செல்லமாக எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னாக்க லயோனல் மெஸ்ஸியை வந்து லியோ மெஸ்ஸி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் மெஸ்ஸியை தேடும்போது கூகுளில் லியோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு லியோ அப்படின்றது லயோனல் மெஸ்ஸியை காட்டாது, லியோ அப்படின்ற படத்தை தான் காட்டும். ஸோ சர்ச் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்கோரிதம் உங்களை லியோ இந்த படத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இது விதமான ஸ்மார்ட் மூவ், இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் அப்பீல் இருக்குது இந்த பேருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து வேறு ஒரு விஷயம் தேட போகும்போது கூட இந்த லியோ அப்படின்ற டைட்டில் இவங்களுக்கு வந்து கண்டறிவாங்க. செகண்ட், இந்த டைட்டில் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்றதால யூனிவர்சலாக எல்லாராலையுமே வந்து ஒரு ஒரு கிளான்ஸில் பார்த்தாலும் இப்படின்றது சொடுக்கு போடுறதுக்குள்ளே இந்த டைட்டில் வந்து அவங்களுடைய மெமரியில் வந்து இது ரெஜிஸ்டர் ஆகும், லியோ அப்படின்ற டைட்டில். ஸோ இதுதான் லியோ அப்படின்ற டைட்டிலுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியை நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி இதே மாதிரி லியோ மட்டும் கிடையாது, விஜயோட மற்ற டைட்டில்ஸ், இப்போ ரீசெண்டாக வர மற்ற டைட்டில்ஸ், பீஸ்டாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும். இப்போ கோட் அப்படின்ற டைட்டில் நம்ம எடுத்துப்போமே, கூகுளில் போயிட்டு இப்போ கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் அடிக்கடி பேசுவாங்களே, ஏய் சச்சின் பெட்டரா விராட் பெட்டரா, டே விராட் தான் பெட்டர், டி டோனி தான் பெட்டர், டி உனக்கு அந்த காலத்தில் பிரையன் லாராவை தெரியுமாடா, இல்லை உனக்கு அந்த காலத்தில் விவ்ரிஜ் ஜட்ஸன் அடி நீ பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கிரிக்கெட் வட்டாரத்தில் பேசிப்பாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ இவங்களாம் இந்த மாதிரியான டிபேட் இருக்கும்போது, இப்போது ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இல்லை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதிர்பார்க்கறது சச்சினும் வீராட்டும் டோனியும் வருவாங்கன்ட்டு. பட் டடா சைக் அப்படின்ற மாதிரி நமக்கு நெட்டில் காட்டுறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு விஜய் நடித்த போஸ்டர். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ வேறு ஏதோ சர்ச் பண்ணுறவங்கள கூட இந்த அல்கோரிதம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கிரீக் கோட் விஜயோட படத்தை பார்க்க வச்சிருது. ஸோ இந்த மாதிரி பப்ளிசிட்டி நம்ம எதிர்பார்க்காம நமக்கே வர ஒரு பப்ளிசிட்டி கண்டிப்பாக இதை வந்து இந்த டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மேக்கர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இன்டென்ஷனால் தான் வச்சுருப்பாங்க அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூனிவர்சல் டைட்டில் வைக்கிறதால தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய பேருக்கு இது அப்பீல் ஆகும், நிறைய பேருக்கு இது போய் சேரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வைக்கிறாங்க அண்ட் ஃபேன்சி டைட்டில்ஸ் கொஞ்சம் வைக்கிறாங்க அப்படின்றது என்னோடய கருத்து. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம படத்தை ஆஸ்கார் சப்மிட் பண்ணுறோம்னா வச்சுக்கோங்களேன், ஆஸ்கார் ரெண்டே ரெண்டு ஃபாரின் ஃபிலிம் தான் ஜெயிச்சிருக்கு. ஒன்று வந்து பாரசைட் கொரியன் படம், இன்னொன்று ஒன்று பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் நான் சொல்லிட்டேன். ஒன்று வந்து பாரசைட் ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், ஐ மைட் பி ராங், பட் இஃப் ஐம் நாட் ராங் பாரசைட் இன்னொன்று ஒரு படம் ஜெயிச்சு, விச் இஸ் ஆல்சோ அன் இங்கிலீஷ் டைட்டில். ஸோ இந்த இங்கிலீஷ் டைட்டில்லாம் வைக்கிறதுனால அதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போது இந்த ஜூரி மெம்பர்ஸ் இல்லைனாக்கா ஒரு அவார்ட் கமிட்டிலாம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணுக்கு இது ஈஸியாக அப்பீல் ஆகும், கேப்சர் ஆகும். ஸோ இங்கிலீஷ்ன்றது அவங்களுக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ்ன்றதால இப்போ பாரசைட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் டேர்ம் வைக்கிறதால அடடி என்னடா பாரசைட்டுன்னு இருக்குது, ஒட்டணிகளை பற்றி இருக்குமோ, என்ன இந்த பாரசைட்டோட டேர்ம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அந்த டேர்ம் புரிஞ்சிருந்தால அந்த டேர்ம் அவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ட்டு அந்த படத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த படத்தை போய் பார்ப்பாங்க அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஐ மைட் பி ராங், பட் இதுதான் என்னோடய அசம்ஷன். நீங்கள் ஈவன் இந்தியாவில் வந்து இந்தியன்ஸ் ஜெயிச்ச ஆஸ்கார்ஸ் பார்ப்போம், ஏஆர் ரோமானாக இருக்கட்டும், கீரவாணியாக இருக்கட்டும், இல்லை எலிஃபன்ட் விஸ்பரர்ஸாக இருக்கட்டும், இவங்க ஜெயிச்ச படங்களுடைய பெயர்களை பாருங்கள். ஸ்லம்டாக் மில்லியனர், RRR, அப்புறம் எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ், இதெல்லாமே ஒரு இங்கிலீஷ் டைட்டில், ஒரு இங்கிலீஷ் பர்சனுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, ஈஸியாக மனசில் பதிகிற மாதிரியான ஒரு டைட்டில்ஸ். ஸோ இந்த டைட்டில்ஸ் தான் இங்கிலீஷில் இருக்கிறதால ஒரு இன்டர்நேஷ்னல் அப்பீலாக ஈஸியாகவே வந்து மக்களில் மதியில் பதியுது. அதனால தான் விஜயோட இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பீஸ்ட், கோட், லியோ அப்படின்ட்டு எல்லார் மனசுலேயும் ஈஸியாக பதிகிற மாதிரியான ஒரு டைட்டிலாக வந்து ஆங்கிலத்தில் வந்து விஜய் வைக்கிறாரு. இதுதான் வந்து விஜய் கேட்டகரி ஆஃப் டைட்டில்ஸ். பர்சனலாக என்ன கேட்டிங்கனாக்க, நான் ஆக்சுவலாக இது வந்து வாவ், இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு யோசனையாக இருக்குது, நல்ல ஒரு ஐடியா டாக்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பர்சனலாக எனக்கும் இந்த டாக்டிக் பிடிச்சிருக்கு. எந்தளவுக்கு இப்போ நான் சொல்லணும் இம்பாக்ட் ஃபேக்டர் அவ்வளோ கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தாக்க, பெருசாக ஒரு இம்பாக்ட் ஃபேக்டரோ இல்லை ஒரு க்யூரியாசிட்டி ஃபேக்டரோ இல்லை ஒரு இந்த படத்தில் என்ன இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஃபேக்டரும் இந்த டைட்டில்ஸில் இல்லை. பட் பியூர்லி ஷியர் அந்த யூனிவர்சல் அப்பீல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷனுக்காக ஐ ஃபீல் இட்ஸ் அ நைஸ் ஸ்ட்ராட்டஜி டு யூஸ் தீஸ் டைப் ஆஃப் டைட்டில்ஸ் ஒரு படத்துக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை கம்பேர் பண்ணும்போது அஜித் டைட்டில்ஸை நான் வந்து என்னடா இவன் சொல்லாமல் இருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஜித்தோட டைட்டில்ஸ் எல்லாமே ஒரு அட்ஜெக்டிவ்ஸ், ஒரு அந்த காலத்தில் லைக் எனக்கு தான் இது ஃபீல் ஆகுதா இல்லை மற்றவங்களுக்கும் ஃபீல் ஆகுதான்னு தெரில, பட் ஒரு அந்த காலத்துலலாம் வந்து சிவாஜி கணேசன் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை எம்ஜிஆர் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், ஒன் வேர்ட் டைட்டில்ஸாக இருக்கும். இப்போ வந்து தங்கப்பதக்கம், இப்போது பாசமலர், இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில், ஓகே பாசமலர்னால் அஃபெக்ஷனை பற்றி, தங்கப்பதக்கம்னா ஓகே சம் வின்னர் இதை பற்றியோ, இந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே நமக்கு என்ன அப்படின்றத ஓப்பனாகவே சொல்கிற மாதிரி ஒரு டைட்டிலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைட்டில்ஸ் தான் வந்து இப்போது அஜித்தோட எல்லா படத்துக்கும் ஒரு டைட்டிலாக வைக்கிறாங்க. துணிவு, விஸ்வாசம், வலிமை, விடாமுயற்சி, படத்துக்கும் அதுக்கும் பெருசு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னால இங்கிலீஷ் டைட்டில், விஜயோட இங்கிலீஷ் டைட்டில்ஸ், அதுக்கும் படத்துக்கும் கூட சம்மந்தம் இல்லை, பட் அட்லீஸ்ட் தெர் இஸ் அ யூனிவர்சல் அப்பீல் ஃபேக்டர் டு இட். பட் ஆனால் அஜித்தோட படத்தில் பார்த்தீங்கன்னாக்க யூனிவர்சல் அப்பீலும் கிடையாது, அதே சமயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரும் பெருசாக இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ உடனே வந்து நிறைய பேர் கமெண்ட்லேயோ இல்லைனாக்க பின்னாடியும் சொல்வீங்க, ப்ரோ வாழ் தெரியுது ப்ரோ, ப்ரோ அனில் தானே ப்ரோ நீங்கள், ப்ரோ என்ன ப்ரோ தலையை கலாய்ச்சிட்டிங்களே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. நான் தலை ஃபேனும் கிடையாது, தளபதி ஃபேனும் கிடையாது, சி சாரி தலைன்னு சொல்லக்கூடாதுல, ரைட்டு, நான் ஏகே ஃபேனும் கிடையாது, நான் தளபதி ஃபேனும் கிடையாது, நான் ஒரு எஸ்டிஆர் கன்னி ப்ரோ. ஸோ இந்த டிபேட்குள்ளே என்ன இருக்காதுங்க ப்ரோ. ஸோ எஸ் யா, ஆக்சுவலாக ஸோ லெட் சப்மிட் அப். ஸோ யா, ஒன்று ஒரு படத்தில் கமர்ஷியல் வேல்யூ அண்ட் க்ரௌட் புல்லிங் அபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும், விச் இஸ் வாட் விஜய் இஸ் டூவிங் ரைட் நவ், லைக் லியோ, பீஸ்ட், கோட், இந்த மாதிரி இல்லை க்ரௌட் புல்லர் அண்ட் கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற டைட்டில்ஸ். அப்படி இல்லைனாக்க ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் டு த ஃபிலிம், அதாச்சும் அந்த படத்துக்கு ஒரு ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி, ஒரு படத்துக்கு ஒரு மூட் அண்ட் டொனாலிட்டி செட் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் இருக்கணும். அப்போ நான் சொன்னேன்ல, ஆயுத எழுத்து, இரவின் நிழல், ஒத்த செருப்பு, இந்த மாதிரியான டைட்டில்ஸ். ஸோ இப்படி தான் படத்துக்கு டைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. பட் என்னோட கருத்து என்னன்னாக்க, இந்த மாதிரி டைட்டில் தான் என்ன அப்பீல் பண்ணுது, விச் இஸ் ஐதர் ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கணும், ஒரு க்ரௌட் புல்லிங் அபிலிட்டி இருக்கணும், அப்படி இல்லைனாக்க அதில் அந்த படத்துக்கு ஒரு டொனாலிட்டி, ஒரு மூட் செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுனாக்கா ஐ ஃபைண்ட் த டைட்டில் ஹேஸ் அ பர்பஸ் டு இட். அப்படி இல்லைனாக்கா பர்பஸே இல்லாமல் ஒரு டைட்டில் வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் எபிசோட். இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வா, டைட்டில்ஸ்குள்ளேயே இவ்வளோ இருக்குது, டைட்டில்ஸ்குள்ளேயே இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது, டைட்டில்ஸ்குள்ளேயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதுக்கு ஒரு பார்ட் டூ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்பாட்டிஃபைல கேட்குறீங்கனாக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா எனக்கு டெலிகிராமில் இல்லை இன்ஸ்டாகிராமில் பதிவிடுங்க. நான் தான் உங்களுடைய ஓஸ்டிவெலன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் எபிசோட். டாட்டா, பாய் பாய்.